நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
உலகளாவிய ரீதியில் செப்டம்பர் 30 திகதி சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம், இன்டர்நேஷனல் டிரான்ஸ்லேஷன் டே கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்தவர்களின் புனித நூலான பைபிளை எபிரேயம், அரமேயிக் ஆகிய மொழிகளிலிருந்து லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவரும், மொழிபெயர்ப்புகளின் பிதா என புகழப்படுபவருமான புனித ஜெரோமின் நினைவு நாளான செப்டம்பர் 30 திகதியே சர்வதேச மொழிபெயர்ப்பு நாளாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. சர்வதேச மொழிபெயர்ப்பாளர்களின் கூட்டமைப்பினால் இந்த தினம் பல ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு வருகின்ற நிலையில், 2017 ஆண்டு ஐநா சபையும் இதனை ஏற்றுக்கொண்டதை அடுத்து சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் பரந்துபட்ட அளவில் உலகெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது. பல்வேறு நாடுகளிலும் மொழிபெயர்ப்பு துறையில் ஈடுபட்டுள்ளோர் தமது ஒருமைப்பாட்டை காட்டும் முகமாகவும், அவர்களது சேவைகளை போற்றும் முகமாகவும் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் 1970களின் இறுதியிலிருந்து நேஷனல் அக்ரிடிடேஷன் அத்தாரிட்டி ஃபார் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற நாட்டி அங்கீகரிக்கப்பட்ட பலவிதமான மொழிபெயர்ப்பு சேவையை வழங்கி வருகிறது. இந்நிலையில் சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் தொடர்பில் தனது வாழ்த்தினை தெரிவித்த நாட்டி நிறுவனத்தின் நேஷனல் ஆபரேஷன்ஸ் மேனேஜர் மைக்கேல் நெமரிச், மொழிபெயர்ப்பு துறையின் முக்கியத்துவத்தையும் அந்த சேவை எவ்வாறு சிறப்பாக செயற்படுகிறது என்பதையும், தற்போதைய கொரோனா பரவல் காலத்தில் அவதானிக்கக்கூடியதாக உள்ளமையை சுட்டிக்காட்டிய அதே நேரம், உலகின் பல்வேறு மொழிகளோடு தொடர்பாடக்கூடிய வகையில் மொழிபெயர்ப்பாளர்கள் வழங்கும் சேவையை கொண்டாடும் ஒரு நாள் இதுவென தெரிவித்தார்.
Look, if there's one day of year that we can celebrate their achievements, their ability to get out information, you know, as you see during the current COVID crisis, really good quality translations and interpreting is highly important for the health and well-being of society. It's a great way for us as a interconnected world with lots of really strong and vibrant languages around to celebrate those professionals that allow us to communicate in that global environment.
ஆஸ்திரேலியாவில் உள்ள புலம்பெயர் பின்னணி கொண்ட தமிழர்களை பொறுத்தவரை மொழிபெயர்ப்பு என்பது மிக முக்கியமான அம்சமாகும். தேவையில் உள்ளவர்களுக்கான மொழிபெயர்ப்பு மற்றும் உரைபெயர்ப்பு வசதிகளை வழங்கவென பலர் இரவு பகலாக பணியாற்றுகிறார்கள். அவர்களில் ஒருவர் மெல்பர்னில் உள்ள திரு ராமலிங்கம் நந்தகுமார். முழு நேர பணியாக இத்துறையில் இருப்பது எப்படி சாத்தியப்படுகிறது என்பதை அவர் விளக்குகிறார்.
அது இப்போ எல்லா துறைகளையும் போலவே நம்முடைய திறமைகளை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். தொழில்நுட்ப வளர்ச்சியையும் நாம் இதில் பயன்படுத்தணும். இப்போ எல்லாமே வீடியோ கான்ஃபரன்சிங் முறையில் செய்கிறாங்க. இதனால் வரையில் அந்த கப்பல் மூலமாக வந்து இங்கே புகலிடம் கோரிக்கை செய்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது, அது இப்பொழுது குறைந்து விட்டது. அதுவும் ஒரு காரணம் இப்படி ஒரு விவாதம் வருவதற்கு. ஆனாலும் இப்போ இன்னும் அந்த தேவை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நான் கடந்த 5 ஆண்டுகளாக இதனை முழு நேரமாக செய்கிறேன். இதிலிருந்து வரக்கூடிய உழைப்பு எனக்கு போதுமானதாக இருக்கிறது. நல்ல நல்ல உழைப்பே செய்தோம். வாய்ப்புகள், நிறைய புதிய வாய்ப்புகள். இப்போ இந்த புகலிட கோரிக்கையாளர்கள் இங்கே அவர்களுக்கு பிஆர் கிடைத்து ஆஸ்திரேலியாவிலேயே செட்டில் ஆகும் பொழுது அவர்கள் அடுத்த கட்டமாக வீடு வாங்குறது, இப்போ அதில் எல்லாம் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல், பில்டிங் கான்ட்ராக்ட், அதெல்லாம் மொழிபெயர்ப்பு சேவை அவர்களுக்கு தேவைப்படும். அப்படி புதிய வாய்ப்புகளையும் நம்ம மொழிபெயர்ப்பாளர்கள் தங்களுடைய திறமையை வளர்த்து கொண்டு தொடர்ந்து அந்த சமூகத்தில் ஏற்படுகிற மாற்றங்களுக்கு ஏற்ப நம்மளும் நம்மை வளர்த்து கொண்டால் தொடர்ந்து இந்த துறையில் நல்ல எதிர்காலம் இருப்பதாகவே நான் கருதுகிறேன். முழு நேர தொழிலாக இதனை செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.
அதே போன்று இந்த மொழிபெயர்ப்பு பணியில் ஈடுபட்டிருப்பவர் பேர்த்தில் வாழும் திரு அண்ணாமலை மகிழ்நர். மொழிபெயர்ப்பு பணியின் முக்கியத்துவம் தொடர்பிலும், ஒரு மொழிபெயர்ப்பாளராக இருப்பதால் தாம் எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பிலும் அவர் இவ்வாறு கூறுகிறார்.
முக்கியமாக இந்த மொழிபெயர்ப்பாளர்களுடைய கையில் தான் ஒரு விண்ணப்பதாரருடைய வாழ்க்கையே இருக்கிறது என்று சொல்லலாம். இவர்கள் மாற்றி சொல்லிவிட்டால், அல்லது அவர்களுக்கு அந்த மொழியில இரண்டு மொழியிலும் சரியான அறிவு இல்லை என்று சொன்னால் பாதிக்கப்படுவது அந்த விண்ணப்பதாரர் தான். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்ல முடியும். ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய சகோதரி இந்த நாட்டிலே இருக்கிறார் என்று இந்த விண்ணப்பதாரர் சொல்கிறார். நீதிபதி நிலையிலே இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர் கேட்கிறார், Does she has a right to live in there என்று கேட்கிறார். அந்த அந்த பெண்ணிற்கு அங்கே சட்ட ரீதியாக வாழ்வதற்குண்டான உரிமை இருக்கிறதா என்று கேட்கிறார். அதற்கு இந்த மொழிபெயர்ப்பாளர், அவர் சட்ட விரோதமாகவா அங்கு வாழ்கிறார் என்று கேட்கிறார். இது 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 வந்து பதிவாகி இது ஒரு ஆய்விற்கு வந்து அதற்கு பிறகு ஆய்வு செய்து அனுப்பப்பட்டது. இது யார் என்னது என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட கேள்வி ஒன்று, அவர் சட்ட ரீதியாக இருக்கிறாராங்க என்று கேட்டால், அவர்கள் சட்டத்துக்கு விரோதமாக அங்கு இருக்கிறார்களா என்கிற அளவுக்கு கூட மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதனால் பாதிக்கப்பட போவது இந்த விண்ணப்பதாரர்கள் தான். சில நேரங்களில் சிலருடைய கவலைகளை, சிலருடைய விண்ணப்பங்களை, அவருடைய கோரிக்கைகளை சொல்லுகிற பொழுது அவர்கள் பட்ட துயரங்கள் இதையெல்லாம் அவர்கள் கூறுகிற பொழுது நாம் அதனை மொழிபெயர்த்து சொன்னால், என்னதான் நாம் மொழிபெயர்ப்பாளராக இருந்தாலும் கூட நமக்கும் உணர்வுகள் உண்டு, அந்த உணர்வுகள் பாதிக்கப்படக்கூடும். எனக்கும் அது போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. நான் பிணங்களின் மீது நடந்து சென்றேன் என்று ஒருவன் கூறுகிற பொழுது, அந்த சூழலை நீங்கள் விளக்கி கொண்டே போனால் அது கண்ணீரில் தான் போய் முடியும். அதை போல நான் எனக்கு நான் உணர்ச்சி வசப்பட்டு இந்த வழக்கு விசாரித்து கொண்டிருக்கிறவர் உணர்ச்சி வசப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் கூட நடந்திருக்கிறது. இது எங்களை தனிப்பட்ட அளவிலும் பாதிக்கக்கூடும். அதற்காகவே மொழிபெயர்ப்பு குடியுறவுத்துறையிலே அவர்கள் கவுன்சிலர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்களை வைத்திருக்கிறார்கள். எங்களுக்கு அதனால் பாதிப்பு ஏற்பட்டால் அவரிடம் போய் பேசலாம். இது மொழிபெயர்ப்பில் பல நிலைகள் இருக்கிறது. சில நேரங்களில் மகிழ்ச்சியாக இருக்கும், சில நேரங்களில் சிரிப்பாக இருக்கும், பல நேரங்களில் வேதனையாக இருக்கும். அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவது கூட நமக்கு மிகவும் ஒரு துன்பகரமான செயலாக கூட இருந்திருக்கிறது.
இதே கருத்தை ஆமோதிக்கும் திரு நந்தகுமார், மொழிபெயர்ப்பு பணியில் நிறைய தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும், இதை தவிர்க்க மொழிபெயர்ப்பாளர்கள் கவனமாக செயற்படும் அதே நேரம் கடினமாக உழைக்க வேண்டியதும் அவசியம் என்கிறார்.
இந்த மொழிபெயர்ப்பில் நிறைய தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அன்னைக்கு அந்த விண்ணப்பதாரராக அவர் எந்த நாட்டில் இருந்து வந்திருந்தாலும், அவருக்கு நம்முடைய சேவையை வழங்கக்கூடிய அளவிற்கு நாம் நம்மளுடைய மொழி திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னா, இப்ப இந்த டார்ச்சர் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கு இங்கிலீஷ்ல. அது இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டில் சித்திரவதைன்னு ரொம்ப ஒரு கடுமையான, இப்போ சில நேரங்களில் இலங்கையில் சில சித்திரவதைக்குள்ளாகும் பொழுது இந்த பெட்ரோலை நினச்சி மூக்கில் சுவாசிக்க வைப்பாங்களாம். அந்த மாதிரி சித்திரவதைக்கு ஆளாக்குறதைத்தான் டார்ச்சர்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு கடுமையானதை. ஆனால் இப்போ நிறைய புகலிட கோரிக்கையாளர்கள் இந்திய அகதி முகாம்களில் வாழ்ந்துவிட்டு பிறகு இங்கே வந்து புகலிடம் கேட்ட புகலிட கோரிக்கை செய்திருக்கிறார்கள். இப்போ அப்படியானவர்கள் அந்த டார்ச்சருங்கிற வார்த்தையை இன்னொரு அர்த்தத்திலையும் பயன்படுத்துவாங்க. இப்ப சாதாரணமா இப்ப தினந்தோறும் போலீஸ் தேடி வந்து போனாலே பெரிய இந்த போலீஸோட பெரிய டார்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இத வந்து இங்க அந்த இன்டர்வியூவிங் ஆபீசர், அவர் என்ன, இவங்க வந்து சும்மா போலீஸ் தேடி வர்றதையெல்லாம் டார்ச்சர்னு மிகைப்படுத்துறாங்க, எக்ஸாஜரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முடிவு, அவங்களுக்கு பாதகமான முடிவு கொடுத்துருக்காங்க. அதுக்கு இப்போ நாங்கள் மொழிபெயர்ப்பாளர்கள் வந்து அதை அந்த ரெக்கார்டிங் சிடி கொண்டு வந்து எங்கள்கிட்ட மொழிபெயர்ப்பாளர்கள்ட்ட கொடுத்தா நாங்கள் எக்ஸ்பர்ட் விட்னஸ் போட்டு கொடுக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது இந்த டார்ச்சருங்கிற சொல் இந்தியாவில் இப்படி ஒரு கோணத்திலும் பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி நான் அஃபிடவிட் போட்டு கொடுத்தேன். அது அவருக்கு பிறகு அவங்களுடைய லாயர்ஸ் அந்த பாயிண்ட்டை வச்சு வாதிட்டு அவருக்கு பிறகு அது வென்றதா, அந்த வழக்கு வென்றதாக நான் கேள்விப்பட்டேன். இப்படி சில ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் அதில் அந்த கல்ச்சுரல் ஆஸ்பெக்டால் பிழை நடந்துடும். இப்போ தமிழ் கலாச்சாரத்தில் ஒருவர் தனக்கு தற்கொலை செய்து கொள்ள போகிறேன் அப்படிங்கிறத வந்து நான் ஏதாவது செஞ்சுக்கிட்டேன்னா நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லுவார். அது வந்து அந்த தற்கொலைங்கிற வார்த்தையை எக்ஸ்பிளிசிட்டாக பயன்படுத்த மாட்டாங்க. அப்போ அது மொழிபெயர்ப்பாளர்கள் அதை வந்து தெளிவாக மீனிங்கை கன்வே பண்ணணும். அப்போ அதை அந்த மாதிரி விஷயங்களில் மிகுந்த கவனம் செலுத்தி செய்யணும்.
ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை பல அமைப்புகள் மொழிபெயர்ப்பு மற்றும் உரைபெயர்ப்பு சேவைகளை வழங்கினாலும், அங்கீகரிக்கப்பட்ட மொழிபெயர்ப்பாளராக ஒருவர் செயற்பட வேண்டுமெனில் ஆரம்பத்திலே நாம் குறிப்பிட்ட நாட்டி நிறுவனத்தின் பரீட்சையில் சித்தியடைந்து அதற்கான அங்கீகாரத்தை பெற வேண்டுமென எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த நிறுவனம் எளிதாக அனைவரையும் சித்தியடைய விடுவதில்லை என்றும், பரீட்சை கட்டணங்கள் ஊடாக பணம் பறிக்கும் நடவடிக்கையில் நாட்டி ஈடுபடுவதாகவும், உரைபெயர்ப்பு பரீட்சையில் தேர்வு பெற்ற தன்னை மொழிபெயர்ப்பாளருக்கான பரீட்சையில் தேர்வாளர்கள் தேர்ச்சியடைய விடவில்லை எனவும் குற்றம் சாட்டுகிறார் திரு அண்ணாமலை மகிழ்நன்.
அந்த நிறுவனத்தை பற்றி பலரும் பலவிதமாக கூறுகிறார்கள். என்ன என்று சொன்னால், இவர்கள் எளிதாக அனைவரையும் தேர்ச்சி பெற விடுவதில்லை என்று பல புகார்கள் வருகிறது. அதை நான் என் கண்கூடாகவே பார்த்திருக்கிறேன். இந்த நாட்டி நிறுவனம் இப்பொழுது பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக மாறிவிட்டது. நான் அக்ரெடிட்டட் இன்டர்பிரிட்டராக 2000 நான் தேர்வு பெற்றேன். பிறகு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு மொழிபெயர்ப்பிலும் இந்த தேர்வை எழுதலாம் என்று நான் இந்த தேர்வை எழுதினேன். அந்த தேர்வை எழுதிய பொழுது மிகவும் எனக்கு பாதிக்கக்கூடிய அளவிலே அது ஒரு மிகப்பெரிய கவலையை கொடுத்தது. என்ன என்று சொன்னால், 2 தேர்வாளர்கள், அதில் ஒருவர் தவறு என்று சொல்வதை அடுத்தவர் தவறு என்று சொல்லவில்லை. இவர் தவறு என்பதை அவர் தவறு இல்லை என்கிறார், அவர் தவறு என்பதை இவர் தவறு இல்லை என்கிறார். இவர்களுடைய கல்வி தகுதி என்ன, இவர்கள் யார் என்கிற எந்த விவரத்தையும் அவர்கள் நாட்டி வெளியிடுவதில்லை. என்னை பொறுத்த அளவில் நான் ஒரு எழுத்தாளும், தமிழகத்தில் எழுதுகிறேன், பல்வேறு பத்திரிகைகளில் இதழ்களில் நான் எழுதுகிறேன், பேசுகிறேன். எனக்கே அவர்கள் வந்து இது போன்று செய்தார்கள் என்று சொன்னால், சாதாரணமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இவர்கள் எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுப்பார்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இவர்களுக்கு நான் வழக்கு மன்றத்துக்கு போக போகிறேன், நீதிமன்றத்துக்கு போக போகிறேன் என்று சொன்னேன். அப்பொழுது கொஞ்சம் இறங்கி வந்தார்கள். பிறகு எனக்கு இதைவிட மற்ற வேலைகள் இருக்கிற காரணத்தினாலே நான் இதனை செய்யவில்லை.
இந்த விடயம் தொடர்பில் நாட்டி நிறுவனத்தின் நேஷனல் ஆபரேஷன்ஸ் மேனேஜர் மைக்கேல் நிமரிச்சிடம் கேட்டதற்கு, நாட்டி என்பது ஒரு இலாப நோக்கற்ற நிறுவனம் என்றும், மொழிபெயர்ப்பு தொடர்பான சேவைகளை வழங்குவதே தமது நோக்கம் எனவும், இதன் ஊடாக பெறப்படும் அனைத்து பணமும் பரீட்சை மற்றும் சேவை மேம்பாட்டுக்கே பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்தார்.
Languages and a connected community without language barriers. All the money that we make doesn't go to shareholders, it doesn't go to bonuses to the individuals, it goes into improving the breadth, scope and quality of the services we deliver, and to ensuring that this organisation can continue to support a multicultural and multilingual Australian society.
அதேபோன்று தமது நிறுவனத்தில் உள்ள தேர்வாளர்கள் சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்பட்டவர்கள் எனவும், அவர்கள் சுயாதீனமாகவே பரீட்சார்த்திகளை பரிசோதிப்பதாகவும், ஒரு பரீட்சார்த்திக்கு 2 தேர்வாளர்கள் தனித்தனியே புள்ளிகளை வழங்குவார்கள் என்றும், அது பின்னர் ஒப்பீடு செய்யப்படும் போது பாரிய வித்தியாசம் இருந்தாலோ அல்லது சந்தேகம் எழுந்தாலோ அது 3வது தேர்வாளரால் பரிசீலிக்கப்படும் எனவும், தேவை ஏற்படின் அதையும் தாண்டிய பொறிமுறைகளும் பயன்படுத்தப்பட்டு நியாயமாகவும் நீதியாகவும் பரீட்சைகள் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படுவதாக தெரிவித்தார்.
First one is that all tests that are marked independently of NATI influence. So we have examiners that have been professionally trained and the tests are sent to them for marking. It is sent to a minimum of 2 examiners who both mark it independently of each other and with de-anonymized candidate information, so they don't know the person's name. When those marks are received back from the examiners, we have some internal processes of how we look at both of them, but we can see, because the examiners mark them independently, we have 2 people that have marked it, and if one is out of alignment with the other, we automatically, without any interaction with the candidate, go to a 3rd examiner. In the scenario, which I'm sure someone might think of that listens to your show, where they believe that all 3 examiners potentially could show bias towards a candidate, which I would comment is highly unlikely, and we do a lot of work with quality assurance to make sure that doesn't happen. But in the scenario where that was the case, noting again that I don't believe it is, but we also have a secondary and tertiary safeguard in place.
இது ஒரு புறம் இருக்க, மொழிபெயர்ப்பு சேவைகளை பெறுவதில் சமூகத்தில் உள்ள நம்மவர்களுக்கு வெட்கம் மற்றும் சில தயக்கங்கள் இருக்கலாம் என குறிப்பிடும் திரு நந்தகுமார், எவ்வித தயக்கமுமின்றி நம்பகத்தன்மை வாய்ந்த மொழிபெயர்ப்பு சேவையை பயன்படுத்தலாம் என ஊக்குவிக்கிறார்.
குறிப்பாக அந்த மொழிபெயர்ப்பாளரை பயன்படுத்தினால் ஏதோ அது ஒரு கௌரவ குறைச்சல், தனக்கு ஆங்கிலம் தெரியாத காரணத்தால் தான் நாம் பயன்படுத்துகிறோம் என்கிற ஒரு பார்வை சமூகத்தில் இருப்பது உண்மைதான். உதாரணமாக எடுத்துக்கொண்டால், இப்போ சில நாட்டினுடைய பிரதமர்கள் அதிபர்கள் சந்திக்கும் பொழுது கூட மொழிபெயர்ப்பாளர்கள் பயன்படுத்துகிறார்கள். அப்படி நீங்கள் மொழிபெயர்ப்பாளரை பயன்படுத்துவதால் என்ன நன்மை என்றால், அந்த அவங்க சொல்கிற விஷயத்தை நல்ல முழுவதுமாக உள்வாங்கி கொண்டு தெரிந்து கொண்டு நீங்கள் முடிவெடுக்கலாம் எது சரி எது தவறு என்று. அதனால மொழிபெயர்ப்பு சேவைகளை அந்த காரணத்திற்காக பயன்படுத்துவதில் தயக்கம் தேவையில்லை. மற்றது அந்த ஒரு இன்டர்பிரட்டிங் அசைன்மெண்ட்ல கேள்விப்படுகிற தகவல்களை மொழிபெயர்ப்பாளர் போய் வேறு வெளியில் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாது. மொழிபெயர்ப்பாளர்களுக்கு ஆசிட் கோட் ஆஃப் எத்திக்ஸ் என்று அந்த தொழில் தர்ம அந்த விதிமுறைகள் இருக்கு. அதுல இந்த கான்பிடென்சியாலிட்டி ரூல் மிகவும் முக்கியமானது. அதனுடைய ரகசிய தன்மையை பாதுகாக்க வேண்டியது மொழிபெயர்ப்பாளர்களுடைய கடமை. அதனால அந்த காரணத்திற்காகவும் மொழிபெயர்ப்பு சேவைகளை பயன்படுத்த தயக்கம் தேவையில்லை.
ஆஸ்திரேலியாவில் நீங்கள் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் இலவச மொழிபெயர்ப்பு வசதி தேவைப்படின் டிரான்ஸ்லேட்டிங் அண்ட் இன்டர்பிரேட்டிங் சர்வீஸை 1311450 என்ற இலக்கத்தில் தொடர்பு கொள்ளலாம்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.